புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலையில நாள்தோறும் 5 மணிக்கு ஒரு சிறப்பு தகவலை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் குறித்து நமக்கு பல்வேறு விதமான தகவல்களை வழங்குவதற்காக பட்டுக்கோட்டை வளாகம் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் உறுப்பு கல்லூரியின் உதவி பேராசிரியர் எஸ் அஞ்சம்மாள் அவர்கள் தற்போது நம்மோட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். மேம்
வணக்கம். எனக்கு இப்ப வந்து தொழில்நுட்பத்தை பத்தி ஒரு பல செய்திகளை வழங்குவதற்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி.
மேம், இப்போ தொழில்நுட்பம்னா எல்லா துறைகள்லுமே தொழில்நுட்பம்ன்றது வளர்ந்து வந்துட்டு இருக்கு. மேம், தொழில்நுட்பம்னா என்ன? மேம்,
ரொம்ப அருமையான கேள்வி. தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடைமுறையில பல செயல்களை இலகுவா செய்யறதுக்கான ஒரு கட்டமைப்பு தான் தொழில்நுட்பம். நீங்க இப்ப எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலுக்கு வந்து பொறியியல் சார்ந்த, அறிவியல் சார்ந்த இன்னும் புது நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் அமைக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு தான் நம்ம தொழில்நுட்பம்னு சொல்றோம். இந்த நவீன காலத்துல தொழில்நுட்பம் இல்லாத துறையே கிடையாது. இந்த தொழில்நுட்பங்கிற இந்த வார்த்தை வந்து ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்னா டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இந்த டெக்னாலஜிங்கிற இந்த வார்த்தை கிரேக்க மொழியில டெக்னோலாஜி அப்படிங்கிற ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த டெக்னோங்கிற வார்த்தை வந்து டெக்னிங்கிற வார்த்தையில இருந்து வருது. அந்த கிரேக்க மொழியில டெக்னினா என்ன அர்த்தம்னா கிராஃப்ட், ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல சொல்ல சொன்னா தொழில்னு சொல்லலாம், திறன். லோகோ அப்படிங்கிறது லாஜிங்கிறது லோகோங்கிற கிரேக்கம் வார்த்தையிலிருந்து வந்தது. லோகோனா என்னன்னு சொல்லுவோம்னா சொல். சோ ஒரு நுட்பத்தை எப்படி நம்ம கையாளுவது, எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு துறையும் மேம்படுத்துவதற்கு ஒரு நுட்பத்தை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத விளக்குவதற்குரிய சொல் தான் டெக்னாலஜி. சோ அந்த தொழில்நுட்பம் நம்ம எல்லா துறைகளிலும் இன்னைக்கு மக்கள் வந்து மிக அதீத முறையில பயன்படுத்த முடியும். மேடம்,
நாம் இப்போ தொழில்நுட்பம்னா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் புரியிற வகையில ரொம்பவே எளிமையா சொல்லிருக்கீங்க. மேம், இப்போ தொழில்நுட்பத்துடைய வகைகள்லாம் யாவை? மேம்,
தொழில்நுட்பத்தின் வகைகள் இப்ப இருக்கிற நல்ல முன்னேறிய நாடுகள்ல, விஞ்ஞானபூர்வம் முன்னேறிய நாடுகள் நிறைய வகைகள் இருக்கிறது. அதுல முக்கியமான தொழில்நுட்பங்களை நான் இப்ப உங்க நேயர்களுக்கு சொல்ல விரும்புறேன். மின்னணு தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், அப்புறம் தரவு தொழில்நுட்பம், அப்புறம் உயிரி தொழில்நுட்பம் இல்லாம இப்ப இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், போக்குவரத்து துறையில பல வழித்தடங்களை கண்டறிவதற்கான தொழில்நுட்பம், அப்புறம் விண்கலம் அமைப்பதற்கான தொழில்நுட்பம், என பல்வேறு நிலையிலான தொழில்நுட்பம் நமக்கு எந்த ஒரு தகவல்களையும் சரி, எந்த ஒரு செய்திகளை வந்து உடனே மற்றவங்க கொண்டு சேர்க்கறதுலயும் சரி, ஒரு புதிய கருவிகளை அமைக்கிறதுலயும் சரி, ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கும் சரி, இந்த தொழில்நுட்பம் இந்த மாதிரி பல்வேறு வகைகளில நாம வகைப்படுத்த முடியும். இது இல்லாம இதுல மீநுண்ணி, அதாவது ஆங்கிலத்தில் நானோ டெக்னாலஜி தான் இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவுல அதுலயுமே முதன்மை பெற்றிருக்க அறிவியல் துறையில. அதே மாதிரி மின்னணு தொழில்நுட்பம், அதே மாதிரி கணினி தொழில்நுட்பம், அதே மாதிரி தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், இவை எல்லாமே மருத்துவ துறையிலையும் சரி, செய்திகள் ஊடகங்களின் வழியாக உலகெங்கும் உலகையே ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும்னா இந்த தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவுல, இவை அனைத்து தொழில்நுட்பமுமே ரொம்ப மிகப்பெரிய வகையில அறிவியலாளர்களுக்கும் சரி, எல்லா துறைகள்ல வணிகர்களுக்கும் சரி, மிகப்பெரிய அளவுல ரொம்ப பயனுள்ள வகையில இந்த தொழில்நுட்பம் நமக்கு மேற்கொள்ளப்படுகிறது.
மேம், இப்போ தொழில்நுட்பத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வகைகள் எல்லாம் சொல்லிட்டீங்க. மேம், நவீன தொழில்நுட்பம் குறித்த தகவல்கள் சொல்லுங்க. மேம்,
நவீன தொழில்நுட்பம்னு பார்த்தா இன்னைக்கு மிக முக்கியமானது வந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தான் நவீன தொழில்நுட்பம். அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ எலான் மஸ்க் கூட இப்ப சமீப காலகட்டத்துல மனிதனுடைய மூளையில வந்து சிலிக்கான், முன்னாடி நம்ம வந்து இப்ப மொபைல் டெக்னாலஜி எல்லாமே எடுத்துட்டோம்னா அதுல சிலிக்கான் சிப்ல குயிக்கா டிரான்சிஸ்டர் மாதிரி எல்லா விஷய அறிவியல் தகவல்களையும் நம்ம நிச்சயமா அதுல நம்ம ஸ்டோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா இப்போ மனித மூளையிலேயே டிஎன்ஏ கொண்டு ஒரு சிப்பை வந்து அதுல செட் பண்ணி அதை ஆராய்ச்சி இப்ப பண்ணாங்க, நீங்க எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து தகவல் தொடர்புல இப்ப மனிதருக்குள்ளேயே எந்தெந்த மாதிரி சிந்தனைகள் வருது, ஏன்னா எலான் மஸ்க் வந்து அவங்க அந்த மனித மூளையில அந்த சிப்ப வச்சோன்ன மற்ற எல்லாருக்கும் அந்த அந்த மனிதர் என்னென்ன சிந்தனை பண்றாரு, என்ன நினைக்கிறாருங்கிறது எல்லா விஷயமே மத்தவங்க நமக்கு அந்த கம்ப்யூட்டர் மானிட்டர்ல தெரிஞ்சிடும். சோ அந்த மாதிரி நவீன நவீன தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா மருத்துவ துறையா இருந்தாலும் சரி, வேளாண்மை துறையா இருந்தாலும் சரி, போக்குவரத்து துறை எல்லாத்திலயுமே மிகப்பெரிய அளவுல வந்து நவீன தொழில்நுட்பத்தினுடைய பங்கு ஆற்றிட்டு இருக்கு. மருத்துவ துறையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு அறுவை சிகிச்சைக்கும் சரி, மருத்துவரோட உதவியோடு நாம வந்து இப்போ நானோ டியூப் எல்லாம், நானோ டிவைஸ் எல்லாம் உள்ள நர்வ்ல உள்ள இன்ஜெக்ட் பண்ணி அதுவே உள்ள போய் அந்த ஹார்ட் பேஷண்ட்க்கெல்லாம் அந்த பிளாக் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் சரி பண்றது, இது மாதிரி பல விஷயங்களை, அதே மாதிரி நுண்ணுயிரி பூஞ்சைகள் இவைகளெல்லாம் கொண்டு மெடிசின் பயன்படுத்தி உள்ள வந்து இன்னும் எவ்வளவு இது பண்ணலாம். அதே மாதிரி நவீன தொழில்நுட்பத்துல வந்து இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து இன்சுலின் சுரக்கல அப்படிங்கிறப்ப, அப்ப அது எந்தத்தோட அணுவனால இதாகுது, அப்ப அந்த அணுவை வந்து அந்த ரத்த அணுக்களுக்கு சம்பந்தமான அந்த மிக நுண்ணிய அணுக்களை வந்து உட்புக செய்யறது மாதிரி எல்லாம் இப்ப நவீன தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய அளவுல பங்காற்றி இருக்கு. சோ அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய இதுதான் நவீன தொழில்நுட்பம்.
நவீன தொழில்நுட்பம்னா என்ன, அது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ற தகவல்களை ரொம்பவே அருமையா சொன்னீங்க மேம். இப்போ இயந்திர தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ தொழில்நுட்பத்தில் உள்ள வளர்ச்சிகள்லாம் யாவை மேம்?
இயந்திர தொழில்நுட்பம்ங்கிறது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு வந்து தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய அளவுல மேம்பாடு அடையச்சு. பாதுகாப்பு சம்பந்தமான இயந்திரங்களும் விண்கலங்களும் எல்லாமே தன்னிறைவா தன் இந்தியாவை சுயசார்பா தயாரிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை வளர்த்திருக்காங்க. மேலும் இப்ப பாத்தீங்கன்னா வான்வெளி தாக்குதலை தடுக்கிறதுக்கான அந்த பாதுகாப்பு வலைதளத்தை மற்ற நாடுகள் எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்கோ அந்த புது யுக்திகளை போய் இங்க இருக்கக்கூடிய அறிவியல் வல்லுநர்களையும் பொறியியல் வல்லுநர்களையும் அங்க சென்று அதை கவனிச்சு அதை அறிந்து கொண்ட பின்னர் நம்ம பாரதமே நம்முடைய நாட்டுல வந்து அந்த இயந்திர சம்பந்தமான பல இயந்திரங்களை உருவாக்கி இருக்கு, விண்கலங்களை உருவாக்கி இருக்கு, பல கருவிகளை உருவாக்கி இருக்கு. இந்த கருவிகள் எல்லாமே பாதுகாப்பு மிகப்பெரிய அளவுல தன்னிறைவு அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி மருத்துவ துறையிலயும் சரி, நிறைய இப்ப நான் சற்று முன்னர் பகிர்ந்துகிட்ட மாதிரி மருத்துவ துறையிலயும் இன்னைக்கு இதய சம்பந்தமான நோய்களா இருந்தாலும் சரி, எலும்புகள் சம்பந்தமான நோய், மூளையில சம்பந்தமான எந்த ஒரு அதிர்வுகளா இருந்தாலும் சரி, ஒரு இரத்த கசிவு இருந்தாலும் சரி, எதையுமே எல்லா நோய்களையும் சரி பண்றதுக்குரிய அனைத்து நுட்பங்களையும் மிகப்பெரிய அளவுல நம்ம பாரதம் வளர்ச்சி கண்டிருக்கு, உலக நாடுகளும் வளர்ச்சி கண்டிருக்கு. இதில் இந்த மருத்துவ துறையில இயந்திர துறைன்னு சொன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஜிடி நாயுடு கோபால் சாமி துரைசாமி அப்படிங்கிறவர் தான் நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த அவர், ஒரு மிகப்பெரிய இயந்திர துறையில மிகப்பெரிய வல்லுநர். அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டின் எடிசன்னே நம்ம சொல்லலாம். அவர் அப்பயே வந்து பல கருவிகளை இயந்திர துறையில கண்டுபிடிச்சாங்க. ஆனா அப்ப நமக்கு பேட்டன்ட் ரைட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு அமையல, இருந்திருந்தா அவர் இன்னும் பல கருவிகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப அதையும் தாண்டி நம்முடைய இந்தியாவிலையும் சரி, உலக நாடுகளுக்கு வளர்ச்சிக்கு சரிசமமா நம்ம இந்தியாவிலையும் பல பொருளாதார நிலையை மேம்படுத்தி பல இயந்திரங்கள் எல்லாம், இன்னும் சொல்ல போனா ப்ளூடூத் டெக்னாலஜி, இன்னைக்கு ப்ளூடூத் டெக்னாலஜில என்ன சொல்லுங்க, தரவுன்னு சொல்லுவோம், தரவு மூலமா செய்திகள் அனுப்புறது, டேட்டா ஸ்ட்ரக்சர், சோ கிளவுட் கம்ப்யூட்டிங், அதாவது இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில ஒரு கணினி வீட்டுல வச்சுட்டோ இல்ல ஒரு கம்பெனி ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த சிறு தொழில் ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கணினி வச்சோம்னா நமக்கு அந்த அளவுக்கு ஹை லெவலா ஸ்கில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அது ஒரு சின்ன பின்னடைவு தான். ஆனா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்ததுல இருந்து அவங்க வெப்சைட்டை மட்டும் கிரியேட் பண்ணா போதும், அங்கிருந்து தரவு எல்லா செய்திகளையுமே அவங்க ஈஸியா பண்ண முடியும், ஹைஃபையாவும் பண்ண முடியும். இது மாதிரி எல்லா துறையிலையுமே, இயந்திர துறையா இருந்தாலும் சரி, எந்த துறைகள் இருந்தாலும், வேளாண்மை துறையிலையும் சரி, வேளாண்மை துறையில இன்னைக்கு மாடி குறுகிய காலகட்டத்திலேயே எப்படி வந்து பயிர்கள் வந்து நல்ல மகசூல் கொடுக்கறது, அதே மாதிரி வன விவசாயம் உருவாக்கி எப்படி காடுகளை வளர்ப்புறது. இன்னொரு உதாரணம் சொன்னா, இப்ப கூட நம்மளுடைய வட இந்தியாவில வந்து சாங்க் அப்படிங்கிற ஒரு இளம் ஆராய்ச்சியாளர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஸ்தூப் ஆஃப் ஐஸ் கியூப்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஐஸ் கட்டி இப்போ வட இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து சிறபூஞ்சி அந்த மாதிரி ஏரியாவெல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு தொடர்ந்து மழை இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த மழை நீர் ரொம்ப அப்போ மழை நீர் ரொம்ப அதிகம் பயன்படுத்த முடியாம போயிருது. திரும்ப வந்து நம்ம கோடை காலங்களில் அந்த மழை நீரை பயன்படுத்தணும்னா இந்த பனிக்கட்டி ஸ்தூப் அப்படிங்கிற அந்த கிளேசியர், அதாவது ஆர்டிபிஷியல் கிளேசியர்னு சொல்லுவோம், செயற்கை பனிப்பாறை, இந்த தண்ணியை பூரா அந்த மழை நீரை பூரா செயற்கை பனிப்பாறையா உருவாக்கி அதை நம்ம சேமிச்சு அதுக்கான ஒரு கட்டமைப்பு, அதுக்கு ஒரு கட்டமைப்பு தொழில்நுட்பத்துல நம்ம எப்போ எப்போதுமே அது குளிர்ந்த நிலையில குளிர்விக்கப்பட்டு அந்த நீர் அப்படியே சேமிக்கப்பட்டு நமக்கு இப்ப விவசாயிகள் தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கிற நேரத்துல அந்த நேரத்துல நமக்கு வந்து விவசாயம் பண்ணிக்கலாம். மரங்கள் வளர்ப்பதற்கும் காடுகள் வளர்ப்பதற்கும் பல விதத்திலையும் நம்ம இன்னைக்கு காடுகள் வளர்ப்பதற்கும் பல கருவிகள் செய்யப்பட்டிருக்கு. பாரதிதாசன் சொன்னது கருவிகள், கருவி எல்லாம் செய்து தந்த கைகள் எவரின் கல் பிளந்து மலை பிளந்து கருவி எல்லாம் செய்து தந்த கைகள் எவரின் கைகள்னு பாரதிதாசன் பாடின மாதிரி இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும் தங்களுடைய தனிப்பட்ட முறையில தங்களுடைய உழைப்பால பல இயந்திரங்களையும் பல நிறைய அறிவியல் சம்பந்தமான முன்னேற்றங்களையும் கருவிகளையும் கண்டறிந்து இன்னைக்கு தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய அளவுல மேம்பாடு அடைய செஞ்சிருக்காங்க. இதை வந்து ஆக்கப்பூர்வமான செயலுக்கு கொண்டு செல்லணும்.
மேம், இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையில இயந்திரங்கள் எந்த அளவுக்கு பயன்படுது, அதை எப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற தகவல்களை ரொம்பவே அருமையா சொன்னீங்க மேம். இப்போ உயிரி தொழில்நுட்பம் என்றால் என்ன மேம்?
உயிரி தொழில்நுட்பம்ங்கிறது ரொம்ப எளிதா நம்ம சொல்லலாம். இப்போ விலங்குகள் தாவரங்கள் இவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிறு தன்மையான ஏதாவது ஒரு பொருள்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து அதை ஆராய்ச்சி செய்து அதை வந்து நம்ம இன்னொரு உயிருக்கு ஏதோ நம்மளுடைய சமுதாய வளர்ச்சிக்கோ ஒரு இன்னொரு உயிருக்கு காப்பாத்துறதுக்கோ இல்ல அவங்களுக்கு அந்த மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளாம அதை பயன்பாட்டு கொண்டு வர்றது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் பிளெமிங் வந்து பூஞ்சையை கண்டுபிடிச்சாரு பென்சிலின் மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்காக. அது மாதிரி பல நுண்ணுயிரிகள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நிறைய பூஞ்சைகள் வந்து நன்மை செய்யும் பூஞ்சையும் இருக்கு தீமை செய்யும் பூஞ்சையும் இருக்கு. இப்ப நன்மை செய்யும் பூஞ்சைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப எளிதா நம்ம வந்து மருந்துகளை அதுக்கு தயாரிச்சு நிறைய விஞ்ஞானிகள் அதுக்கு மருந்தை கண்டுபிடிச்சு நிறைய நோய்களை குணப்படுத்துறது. இன்னைக்கு புற்றுநோயை மிகப்பெரிய அளவுக்கு அந்த புற்றுநோயை குணப்படுத்துற அளவுக்கு எல்லாம் அந்த நுண்ணுயிரிகள் மூலமாக தாவரங்களின் மூலமாக அவங்க வந்து கண்டறிய முடியும். மேலும் இந்த தாவரங்களுக்குள்ள இருக்கிற வந்து அதோடைய அதிர்வுகள் அதோடைய வளர்ச்சி நிலை இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறதும் கூட தொழில் உயிரி தொழில்நுட்பம் தான். ஏன்னா தாவரங்களை இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திமிங்கில எல்லாம் பாருங்கன்னா கடல் வாழ் உயிரினங்கள் நான் உதாரணத்துக்கு திமிங்கலத்தை நான் எடுத்திருக்கேன். திமிங்கில வந்து பல கிலோமீட்டர் தூரத்துல எந்தெந்த அதோடைய இறைகள் வர்றத தன்னுடைய மேக்னட்டிக் லைட் மூலமா அது ட்ரேஸ் பண்ணுது. அப்ப அதுக்குள்ள உள்ள ஆராய்ச்சி பண்ணும்போது அது எந்த விதத்துல அது செயல்படுது அந்த செயல்பாட்டை வச்சு நம்ம நம்முடைய மனிதகுல வாழ்க்கையில இந்த மாதிரி பல தூரத்துல இருந்து என்ன எப்படி நம்ம எந்த ஒரு இதையும் சென்சார் மூலமா நம்ம கண்டறியறதுக்கு கண்டறியும் கருவி கூட கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் முயற்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல உதாரணத்துக்கு வந்து இப்ப வானொலியே எடுத்துக்கங்க, எதிரொலி கேட்டுதான் வானொலி இல்லையா. இப்ப பறவைகளை கண்ட கண்ணதாசன் சொன்ன மாதிரி பறவைகளை கண்டான் பறவைகளை உள்ள போய் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அதனுடைய ஃபங்க்ஷன் அதனுடைய செயல்பாடு எப்படின்னு உள்ள பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணதுனாலதான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடிச்சு. ஏன்னா இந்த பிரபஞ்சம்ங்கிறது இந்த உலகம்ங்கிறது ஒவ்வொரு உயிரும் ஒண்ணுக்குள்ள அணுவாலானது உயிருக்குள்ளேயும் அணு அந்த ஒவ்வொரு அணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்புடையது. ஆனா இது வந்து வெற்றிடத்துல நம்மளுடைய அதிர்வை காண முடியாது. ஆனா அந்த அதிர்வுனாலதான் ஒவ்வொரு உயிரும் உருவமா இருக்கு. சோ அந்த உயிருக்குள்ள இருக்கிறது அந்த உயிர் அணுவை கொண்டு நாம் பல விஷயங்களை நம்ம கண்டறிஞ்சு அதை மனித மேம்பாட்டுக்கும் மனிதகுல வாழ்க்கைக்கு நான் மனிதகுல வாழ்க்கை மட்டும் இல்ல இயற்கையில இருக்கிற ஒவ்வொரு உயிரும் தான் வாழணும். ஏன்னா மனிதன் மட்டும் இல்ல எல்லா உயிரும் ஒன்னே ஒன்னே சார்ந்து இருக்கு. அப்ப அந்த விஞ்ஞானமும் சரி இந்த இயந்திரத்துறையும் சரி எல்லாமே இந்த தொழில்நுட்பம் வந்து அதோடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கணும். அந்த இந்த விதத்துல உயிர் தொழில்நுட்பம் மிக அற்புதமாக விஞ்ஞானிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். அது பல புதிய கண்டுபிடிப்புகளையும் கொடுத்து வருகிறார்கள்.
இப்போ தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகள்லாம் என்ன மேம்?
தகவல் தொழில்நுட்பம்னா தகவல் பரிமாற்றம், ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு தகவல் தொடர்பு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அரசர்கள்லாம் வந்து பறவைகள் மூலமா தான் தகவல் பரிமாற்றம் நடந்துச்சு. இன்னைக்கு கணினி வாயிலாக குறிப்பாக கிளவுட் கம்ப்யூட்டிங் மூலமாக ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலமா இன்னைக்கு வந்து தகவல் தொடர்பு பல நிலையில இன்னைக்கு சோசியல் மீடியாவா இருக்கட்டும் வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் எந்த ஒரு சோசியல் மீடியாவில் எந்த தகவல் பரிமாற்றமும் இதன் மூலமா தான் நடக்குது. ஸோ அந்த தகவல் பரிமாற்றங்கிறது தகவல்களை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு நம்ம பரிமாறுறது. இது வந்து பாதுகாப்பு துறையிலேருந்து பாதுகாப்பு துறையா இருந்தாலும் சரி வேளாண்மை துறையா இருந்தாலும் சரி மருத்துவ துறையா இருந்தாலும் சரி எல்லா துறையும் தகவல் தொடர்பு நம்ம கொண்டு போறோம். ஆனா மின்னணு இது தகவல் தொழில்நுட்பம். அதாவது தொழில்நுட்பம் வந்து தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அது தகவல் தொழில்நுட்பம். மின்னணு தொழில்நுட்பம்னா மின்னணு சாதனங்களை பயன்படுத்துறது, குறிப்பா இப்ப வந்து ஹார்ட் பீட் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி நம்மளுடைய மனித உடல் உள்ள எப்படி அந்த உறுப்புகள்லாம் சரியா வேலை செய்யுதாங்கிறத, நமக்கு பல்வேறு கருவிகளை கொண்டு உள்ள அந்த உறுப்புகள்லாம் சரியா செயல்படுதான்னு நம்ம கண்டறியறதுக்கு பல்வேறு கருவிகளை பயன்படுத்துறோம். அதே மாதிரி கணினி அப்புறம் செயற்கை நுண்ணறிவு, இது எல்லாமே வந்து மின்னணு சாதனம் தான். மனித உடல் மருத்துவத்துறை மட்டும் இல்ல, எந்த துறையா இருந்தாலும் மின்னணு சாதனம் வந்து, இப்போ மின்சாரத்துறையில மின்சாரத்தை உருவாக்குறது, சோலார், இப்போ சூரிய ஆற்றல் கொண்டு நம்ம வந்து நிறைய வாகனங்களை உருவாக்குறோம், சூரிய ஆற்றல் மூலமா நம்ம வந்து மின்சாரம் தயாரிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சூரிய ஆற்றல் கொண்டு என்ன இயற்கையா கிடைக்கக்கூடிய ஆற்றலை கொண்டுதான் நம்ம பலவிதமான தொழில்நுட்பத்தை உருவாக்குறோம். ஸோ இவைகள் எல்லாம் நம்ம தொழில்நுட்பத்துக்கு ரொம்ப, இதெல்லாம் தான் மின்னணு தொழில்நுட்பம். சூரிய ஆற்றலை பயன்படுத்துவது, மனித உடல்ல என்ன இசிஜி எல்லாம் ஒரு மின்னணு தொடர்பு சாதனம் தான். இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதே மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப், இப்போ டெக்னாலஜிக்கெல்லாம் பல மின்னணு சாதனங்களை நம்ம பயன்படுத்துறோம். இன்னைக்கு அறுவை சிகிச்சைக்கு நிறைய மின்னணு சாதனங்கள் பயன்படுத்துறோம். அதுமாரி இன்னும் ஒரு நாடுக்கும் இன்னொரு நாட்டிற்கும் இடையே தகவல் பரிமாற்றத்திலையும் சரி, அதுக்கும் நம்ம மின்னணு சாதனம் பயன்படுத்துறோம். இப்போ நம்ம ஒரு சிக்னல் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு செய்தி அனுப்புறப்போ அங்க சிக்னல் போகுது. ஆனா ஒரு மெஷினுக்கும் இன்னொரு இயந்திரத்துக்கும் இடையே ஒரு தகவல் பரிமாற்றம் நடக்கிறது கூட ஒரு மின்னணு சாதனம் நம்ம பயன்படுத்துறோம். சாதனம் நிறைய இருக்கு. எனக்கு குறிப்பா அந்த மின்னணு சாதனத்தை நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம கொண்டு போக முடியும். அந்த மின்னணு சாதனங்கள் நிறைய இருக்கின்றன, அதை பயன்படுத்துறோம். மின்னணுங்கிறது இப்ப நான் சொன்ன உதாரணங்கள் தான். மின்னணு வாயிலாக நம்ம எந்த ஒரு தொழில்நுட்ப பயன்படுத்தி அதை ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்துறது மின்னணு தொழில்நுட்பம். தகவல் பரிமாற்றத்துக்காக பயன்படுத்துவது தகவல் தொழில்நுட்பம்.
மேம், இப்போ தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு தொழில்நுட்பம் என்றால் என்ன, அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை மனிதர்கள் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்ற எல்லா தகவல்களையுமே ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். அடுத்தபடியாக தொழில்நுட்ப வளர்ச்சியில் உள்ள நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன மேம்?
தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய நன்மைகள் சொன்னா அபார வளர்ச்சி தான். பொருளாதாரத்துறையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மணி பரிமாற்றம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நமக்கு வந்து ரொக்கமா நடைபெறது இல்லை, எல்லாமே ஆன்லைன் மூலமா தான் நமக்கு இன்னைக்கு நடைபெறுது. அது ஒரு விஷயம் நன்மை. அது மாதிரி சோசியல் மீடியாவில் நாம் அன்றான இப்ப கல்வி, சோசியல் மீடியா மூலமா கல்வி, இன்னைக்கு என்பிடிஎல் எடுத்துக்கோங்க, என்பிடிஎல் ஸ்வயம் மூலமா எவ்வளவு மாணவர்கள் தங்களுடைய கல்வியை தனிப்பட்ட முறையில அவங்க நேரா எந்த ஒரு தகவல் வேணாலும் பெற்று படிக்க முடியும். அது மிகப்பெரிய வளர்ச்சி, இது பெரிய நன்மை. அவங்க ஒவ்வொரு வீட்டுல இருந்தபடியே எங்கெங்க ஆசிரியர் நடத்துறாங்களோ அங்க நடத்துறது மூலமா அவங்க வந்து நேராவே கற்றல் நிகழ்கிறது, அது ஒரு பெரிய வளர்ச்சி. இன்னொன்னு ராணுவத்துறையில இன்னைக்கு பல பாதுகாப்பு கருவிகளையும் பாதுகாப்பு ட்ரோன்களையும் உருவாக்க முடிஞ்சது. அது மட்டுமல்ல, இங்கேந்து இப்ப இஸ்ரோ போன்ற நம்முடைய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மூலமாக நிறைய விண்கலங்களை நம்ம வந்து வான்வெளிக்கு அனுப்புறோம். அதுல வந்து கல்வித்துறையை சார்ந்தும் சரி, இப்ப கூட நிலவோட முதல் தடவையா நிலவுல போய் விக்ரம் லேண்டர் போய் இறங்குனுச்சு. இதெல்லாம் மிகப்பெரிய நன்மைதான். உலகத்துல சுற்றியும் பல கிரகங்கள் இருக்கு, அதுக்குள்ளேயும் பல உயிரினங்கள் வாழ்கின்றன. இப்ப இதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க, விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுலயும் ஏலியன்ஸ் எல்லாம் இப்ப இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்முடைய மூதாதையர் எப்படி வாழ்ந்தாங்க, அதே மாதிரி கால ஒளியாண்டுகள் மூலமா இங்க இருக்கிறப்போ நம்ம அளக்குறது வேற, அதே வான்வெளிக்கு நமக்கும் உள்ள தூரத்தை அளக்குறது ஒளியாண்டுங்கிற அந்த யூனிட்டை பயன்படுத்தி தான். ஸோ மற்ற நட்சத்திரங்களுக்கு போகும்போது அங்கேயும் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு கிரகிக்க முடியும்னா, கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நிறைய ஆன்மீகங்கள் தங்களுடைய கண் மூடி அந்த விஷயங்களை கண்டறிஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு நாம வந்து விஞ்ஞான பூர்வமா, அங்க மெய்ஞான பூர்வமா நம்ம கண்டறிஞ்சதை இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமா நம்ம கண்டறிய முடியுது. அதுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஆனா அவங்க கண்டறிஞ்சதெல்லாம், ஆனா இந்த மெய்ஞானங்கிறது கூட ஒரு விஞ்ஞானம் தான். நமக்கு இந்த நம்ம உடம்புங்கிற விஞ்ஞானக்குள்ள பல தொழில்நுட்பம் இருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை பார்க்க ஆரம்பிச்சாலே நமக்கு வந்து பல வெளியில இருக்கக்கூடிய விஞ்ஞான தொழில்நுட்பத்தையும் நம்ம ஈஸியா அறிய முடியும். அந்த நன்மைகள் மற்றும் மற்ற நாடுகளோடு நாம தகவல் பரிமாற்றம், மருத்துவத்துறை எல்லா விதத்திலையும் இன்னைக்கு ஒரு நோயாளிக்கு வந்து நம்ம மருத்துவம் செய்யறதுனா அந்த நோயாளியினுடைய உடம்புல வந்து எளிதா என்ன நோய் இருக்குன்னு கண்டறியறதுக்கான கருவிலாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல, புற்றுநோய்க்கெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய புற்றுநோயெல்லாம் ரொம்ப குறைக்கிறதுக்கான அவ்வளோ ஒரு பெரிய நிலையை உருவாகிறதுக்கு காரணம் வந்து இந்த தொழில்நுட்பம் தான். இந்த தொழில்நுட்பம் மிகப்பெரிய நன்மையை அளிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் ஓ3 ஓசோன் வாயு சொல்றோமே, அந்த ஓசோன் வாயு தான் இப்போ ஓட்டையாகினதுனால நிறைய இன்னைக்கு பெண்களுக்கும் சரி குழந்தை இல்லாத அந்த ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுறது கூட விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த உயிர் தொழில்நுட்பம் அப்படிங்கிறத பயன்படுத்தி உள்ள வந்து அந்த அணுக்களுக்கு என்ன செய்யணும், அவங்க அந்த ஒரு உயிர் வளர்வதற்கான அந்த சந்த நிலையை எப்படி உருவாக்கணுங்கிறதுக்கெல்லாம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான மருத்துவத்துறையில மிகப்பெரிய அளவுல மேம்பாடு அடைஞ்சு வளர்ச்சி கண்டிருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய நன்மை. எல்லாமே கல்வித்துறையா இருந்தாலும் சரி, பொருளாதார வளர்ச்சியா இருந்தாலும் சரி, பாதுகாப்பு துறையா இருந்தாலும் சரி, இங்கேருந்து நாம விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்புறதா இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களை ஆராய்ச்சி செய்வதிலும் சரி, எல்லா நிலையிலும் பல நன்மைகளை நம்ம வந்து இந்த தொழில்நுட்பத்தால மிகப்பெரிய அரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதே நேரத்துல தீமைகள் என்னன்னு பார்த்தா, அந்த தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய ஈவன் நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான தொழில்நுட்பமானது அழிவு பூர்வமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தில் இப்போ நாம வந்து இயற்கையா உருவாகக்கூடிய வேளாண்மை, இப்ப வந்து ஹைபிரிட் வெரைட்டி உருவாக்கிட்டு இருக்கோம், அப்புறம் மாடிஃபைடு விதைகள்னு சொல்லுவோம். மாடிஃபைடு விதைகள்னா ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட விதைகள். இந்த விதைகளை போட்டா அவங்களுக்கு வந்து என்னன்னா புழு பூச்சி அடிக்காது, ஒரு தாவரம் வளர்ந்தா புழு பூச்சி அடிக்காது, நல்லா வளரும் அப்படின்லாம் கொண்டு கண்டறிந்து வர்றாங்க. ஆனா அதுல வந்து இந்த ஜீன் பரிமாற்றம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சரியான வளம் இருக்காது. இயற்கையா வளர்ந்து வருவதற்கான சூழ்நிலையை தான் நம்ம உருவாக்கணும். நம்ம விஞ்ஞானம் எது கண்டறிந்தாலுமே அந்த கண்டுபிடிப்புகளை வந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு உருவாக்கணும். இப்ப பாருங்களேன், ஒரு கத்திரிக்காயில பூச்சி இருக்கு, ஒரு தாவரத்துல பூச்சி இருக்குன்னா, ஏன்னா ஒவ்வொருவரும் சார்ந்து அது பூச்சி இருக்கணும், இருந்தால்தான் அது இது. அப்ப எந்த பூச்சியுமே வரலன்னா அப்போ அது அது நம்ம உணவு உண்ணக்கூடிய இன்னொரு உயிரானது அதுக்குள்ள வேற ஒரு ஜீன் பரிமாற்றம் வரும். அந்த ஜீன் பரிமாற்றம் வந்துச்சுன்னா அப்படியே மாறும். இன்னொரு விஷயம், இந்த குளோனிங், ஒருத்தர் மாதிரி இப்ப ஸ்டெம் செல் கண்டுபிடிச்சு குளோனிங்னா, ஆனா இப்ப நம்ம பல நாடுகள் அது தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் மிக ரகசியமாக ராணுவ வீரர்களை வந்து குளோனிங் மூலமா உருவாக்குறதா செய்திகள் வெளிவருகின்றன. ஆனா அந்த குளோனிங் உருவாக்குனாங்கன்னா, இல்ல ஒரு மனிதரை போலயே இன்னொரு மனிதரை உருவாக்குனா அது மிகப்பெரிய ஆபத்து. அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ் இன்னைக்கு நம்ம உருவாக்கி இருக்கிறது நன்மைன்னு பார்க்கும்போது, இப்போ நமக்கு வேலை செய்வதற்கு மேனுவல் ஒர்க்கை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் அந்த மேனுவல் ஒர்க்கை குறைக்கப்படும் போது மனிதர்களுக்கு செயல்பாடுங்கிறது குறையுது, அப்போ அவங்க வேலை வாய்ப்புக்கு இன்மை வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரோபாட்டிக்ஸ் வந்து நமக்கு எளிதா வேலையை செஞ்சு கொடுத்தா, ஆனா ரோபாட்டிக்ஸ் வந்து ராணுவ வீரருடைய ஒரு ரோபாட்டிக்ஸ உருவாக்குனா அது ஒரு பெரிய கஷ்டம். அதே மாதிரி குளோனிங்க உருவாக்குனாலும் அது மிகப்பெரிய தீமை. அதுமே அணு ஆயுதங்களை பயன்படுத்துறது, இப்ப அணுக்கரு உலை வந்து நமக்கு மின்சாரம் தயாரிக்க பயன்படுது. அதே அணுக்கரு உலைய சிதைக்கப்படும் போது அதை சுற்றி உள்ள எல்லா உயிரினங்களும் மக்களும் பாதிக்கப்படுறாங்க, எந்த புல் பூண்டும் இருக்காது. சோ அணுக்கரு உலை ரொம்ப நிறையவே அமைக்கக்கூடாது. நிறைய அமைச்சா நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல எட்டி அமைக்கணும். இப்ப நம்ம வந்து மேக்சிமம் கடல்லதான் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்றோம். இப்ப மீன்களை அமைக்கிறதா இருந்தாலும் சரி, மேலேருந்து ஒரு மீன்களம் வருதுன்னா அது கடல்ல விழுந்து டெமாலிஷ் ஆகிறதுக்கான சூழ்நிலை நம்ம உருவாக்கும். ஆனா நம்ம கடல்ல விழுந்துச்சு அவ்வளவுதான், நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் அதிக பாதிக்கப்படும். நிறைய திமிங்கலங்கள் இறந்து கடற்கரை ஓரங்கள்ல மிதந்து கிடப்பதான் பாக்கலாம். நிச்சயமா நம்ம இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறது நம்ம, ஏன்னா இன்னைக்கு அதிக அளவு மீன்களை இப்போ மனிதர்கள் வந்து வியாபார ரீதியில லாபம் ஈட்டணும், ஆனா லாபத்துக்கு மேல லாபம் ஈட்டணுங்கிற பேர்ல மீன்களே ஃபுல்லா எடுக்கிறாங்க. மனிதன் தண்டை, நம்ம ஒரு மனிதனுக்கு வந்து புற்றுநோய் வருதுன்னா அந்த புற்றுநோய்க்குரிய மருந்து வந்து கடல் வாழ் உயிரினங்களையும் உள்ள வந்து எடுக்கிறோம், ரைட்? அது கொஞ்சம் எடுத்துக்கணும், ஆனா அதை அப்படியே எடுத்து அதை அப்படியே எல்லா இடத்துக்கும் அனுப்புறது, அந்த 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 எல்லா உயிரினங்களையும் கொன்று எல்லா உயிரினங்களும் சென்றுன்னா மனிதன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அதே மாதிரி இப்போ வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்யறது ஓகே, அந்த உடல் உறுப்புகளை தானம் செய்யறது விஞ்ஞானம் மருத்துவத்துறையில மிகப்பெரிய வளர்ச்சி அடைச்சிடும், அது நன்மை தான். அது வந்து ஒரு ஒரு தனி மனிதன் தனக்கு விரும்பி கொடுக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் இன்னைக்கு மனித உறுப்புகள் வியாபாரம் செய்யறதுக்காகவே ஒரு நிறுவனம் உருவாக்கி அது தவறான நிலையில செயல்படுது. இதெல்லாம் மிகப்பெரிய தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய ஆபத்தான செயல்கள், தீமைகள். தீமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு நம்ம அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும், அழிவுபூர்வமான செயல்களுக்கு நம்ம அந்த தொழில்நுட்பம் இருந்தால் அதை அங்கிட்டு அகற்றி வச்சிடணும். இது ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில், அது ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி எந்த வகையை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அந்த தனி மனித விழிப்புணர்வும் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. இதான் நான் சொல்ல வருது, தொழில்நுட்பத்துடைய நன்மை தீமைகள் இவைகள் தான்.
மேம், இப்போ தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் தீமையையும் ரொம்பவே அருமையாக சொன்னீங்க மேம். அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள தொழில்துறை வழித்தடங்கள்லாம் என்ன மேம்?
தொழில்துறை வழித்தடங்கள் எதற்கு அப்படிங்கறத நான் நேயர்கள் சொல்ல விரும்புறேன். தொழில்துறை வழித்தடங்கள் என்பது நம்ம எந்த இயந்திரங்களை உருவாக்கினாலும் சரி, எந்த மேம்பாடு அடையக்கூடிய எந்த செயல் கருவிகளும் எது மருத்துவத்துறையில இருந்தாலும் சரி வேளாண்மை துறையா இருந்தாலும் சரி ஒரு இயந்திர ஒரு நிறுவனத்தை வணிகத்துறையா இருந்தாலும் சரி ஒவ்வொரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு அந்த உருவாக்கியவைகளை கொண்டு போறதுக்கு நமக்கு ஒரு போக்குவரத்து துறை வழித்தடம் தேவை. அந்த வழித்தடம் தான் நம்ம என்ன சொல்றோம், அது தொழில் முறை வழித்தடம். தொழில் ரீதியா நம்ம என்னென்ன இந்த தொழில்நுட்ப பயன்படுத்தி நம்ம தொழில் ரீதியா நம்ம என்னென்ன உருவாக்கணுமோ அந்த உருவாக்குனவங்களை மற்றவங்களை பரிமாற்றம் செய்வதற்கு இந்த தொழில்துறை வழித்தடம் இருக்கு. இதுல வந்து இந்த தொழில்துறை வழித்தடத்துல முதன்மையா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சென்னை கன்னியாகுமரி தொழில்துறைன்னு சொல்லுவோம். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில்துறை. இது வந்து கிழக்கு கடற்கரை பொருளாதார வழித்தடத்துல மிக முக்கியமா இருக்கு. இந்த தொழில்துறையில வந்து கிட்டத்தட்ட 74% மக்கள் தொகை இதை பயன்படுத்துறாங்க. 67% உற்பத்தியை நம்ம வந்து கொண்டு போக முடியுது. பல இப்போ இது முக்கியமா தானியங்கி வாகனம், ஜவுளித்துறை மற்றும் தொழில்துறை வளர்ச்சி, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற சம்பந்தமான செயல்பாடுகள், துறைமுகங்களுக்கு நம்ம பொருள்களை ஏற்றி செல்வதற்கு இதுக்கெல்லாம் இது வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படுது. இந்த சென்னை கன்னியாகுமரி தொழில்துறையில இருக்கக்கூடிய வழித்தடத்தினுடைய 6 முனைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, கடலூர் மற்றும் நாகப்பட்டினம், அரியலூர் மற்றும் பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி. அடுத்து ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் தொழில்துறை வழித்தடம் பார்த்தீங்கன்னா, சென்னை பெங்களூர் தொழில்துறை வழித்தடம். இது தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாட்டிற்காக இது பயன்படுது. இந்தியாவின் நிர்வாகத்தில் இந்த தொழில்துறை வழித்தடம் செயல்படுது. மேலும் இந்த சென்னை பெங்களூர் தொழில்துறை வந்து பல எங்க முக்கியமா இருக்குன்னா, கர்நாடகாவில் துமகுரு, ஆந்திராவில் கிருஷ்ணப்பட்டினம் மற்றும் தமிழ்நாட்டில் பொன்னேரி, இந்த 3 பகுதிகளையும் இது வந்து இணைக்குது. கிருஷ்ணப்பட்டினம் தொழில்துறை பகுதி ஆந்திர பிரதேசம் மொத்த பரப்பளவுல கிட்டத்தட்ட 11,098 ஏக்கர் கட்ட வளர்ச்சி உருவாக்கியிருக்காங்க, அந்த கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. துமகுரு தொழில்துறை பகுதி வந்து கர்நாடகாவில் மொத்தம் 8,484 ஏக்கர்ல இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டோட தொடர்புடையதா இருக்கு. மேலும் சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர், பொன்னம்பந்தாங்கல், ராணிப்பேட்டை, வேலூர், புறநகர், சித்தூர், பங்காறு பாலம், அடுத்ததான் வந்து பலமனே, பங்கார்பேட்டை, ஹோஸ்கோட் மற்றும் பெங்களூர் வழியா இந்த வழித்தடம் செயல்படுது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய வழித்தடம். பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகளையோ பாதுகாப்பு சம்பந்தமான இயந்திரங்களையோ ஒரு விண்கலங்களையோ எடுத்துட்டு செல்றதுக்கு இந்த வழித்தடங்கள்லாம் முக்கியமா பயன்படுத்தப்படுது மேடம்.
மேம், இப்ப பாத்தீங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜிக்கும் ஸ்மார்ட் டெக்னாலஜிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன மேம்?
இப்போ நவீன தொழில்நுட்பத்துக்கும் அந்த நேரத்துல நுண்ணியமா நம்முடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி செயல்படுற தொழில்நுட்பத்துக்கும் உள்ள வேறுபாடு நம்ம சொல்ல வந்தோம்னா, நவீன தொழில்நுட்பம்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை மறுபடியும் புதுமையா மேம்படுத்துறது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சார்லஸ் பாபேஜ் வந்து நம்ம கணினியை கண்டுபிடிச்சப்ப பெரிய ஒரு ரூம் பெருசு இயந்திரம் இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, ரொம்ப மிகப்பெரிய நம்ம கையில அளவில் ஸ்மால் மிகப்பெரிய நுண்ணிய நானோ லெவல்ல அந்த நம்ம சுருக்கிட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு துறையில ஒரு உதாரணத்துக்காக இதை எடுத்துக்கிட்டேன், இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலையும் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆதி கண்டுபிடிப்பு பாத்தீங்கன்னா சக்கரம், மனிதன் வந்து தன்னுடைய கண்டுபிடிப்புல மிகப்பெரிய ஒரு பெரிய அடி எடுத்து வச்சிருக்கான்னா சக்கரம் கண்டுபிடிச்சதுதான். அந்த சக்கரம் கண்டுபிடிச்சதுனாலதான் போக்குவரத்து வந்துச்சு. போக்குவரத்து வந்தோம்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து தகவல் பரிமாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சு இல்லையா. அதே லெவல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்னை வானொலி, இன்னைக்கு வானொலி எல்லா கருவிகள் கண்டுபிடிச்சாலும் அந்த கருவிகளுடைய மிகப்பெரிய நவீன முறை வந்திருக்கு. இப்ப ஒரு காலத்துல பாருங்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மீட்டர், நம்ம கரண்ட் மெஷர் பண்ற அந்த மீட்டர் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே கணினி முறையில வருது. முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போய் எல்லாமே எந்த ஒரு, இப்போ நம்ம வீட்டுல சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா மின் கட்டணம் செலுத்துறதா இருந்தாலும் சரி, வீட்டு வரி செலுத்துறதா இருந்தாலும் சரி, எல்லாம் நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த அரசாங்க அலுவலகத்துக்கு போய் நம்ம செலுத்துற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது, எல்லாமே நம்ம ஆன்லைன் மூலமாவே கட்ட முடியுது. காரணம் என்ன, இதுதான் நவீனம், இது வந்து நவீன தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, புதுசா ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம கிரியேட் பண்றது, அதுதான் ஸ்மார்ட் டெக்னாலஜி. இல்ல இப்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு தொழில்நுட்பம் தெரியும், அந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம். அந்த நவீன தொழில்நுட்பத்துல பயன்படுத்தும் போது அதுல ஒரு சமயோஜிதமா ஒரு திறனை வெளிப்படுத்துறதான் நம்ம வந்து ஸ்மார்ட் டெக்னாலஜின்னு சொல்ல. ஸ்மார்ட் டெக்னாலஜின்னு சொல்ல போனா இன்னைக்கு வந்து டைனி ரோபோட்டிக்ஸ், அப்புறம் இதுல மேல நம்ம கம்யூனிகேஷன் வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல வந்து அங்கங்க நம்ம வந்து கமாண்டுலர் மூலமா, மாடுலர் மூலமா, ரிமோட் மூலமா நம்ம எல்லா விஷயம் டிஜிட்டலைஸ் மோட்ல உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம உடனே எல்லா தகவலையும் பரிமாறுறதுக்கு ஒரு புது புது யுக்திகளை கையாளுறோம் ஆன் த ஸ்பாட்ல. ஒரு ஒரு செயல் இவ பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயம் ஒரு உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா கால்பந்து விளையாடுறோன்னு வச்சுங்களேன், கால்பந்து விளையாடுறோம்னா அது விளையாடக்கூடிய எல்லா வீரர்களுக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த விளையாட்டு நடக்கும்போது அந்த விளையாட்டுல அவரு கரெக்டா கோல் அடிக்கிறான்னா அந்த நேரத்துல அவர் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி கரெக்டா கோல் அடிக்கிறார். எல்லாருக்கும் நல்ல பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குதான், பயிற்சி கொடுத்தாலும் கூட அந்த நேரத்துல அவங்களுடைய புதிய யுக்தியை பயன்படுத்தி அங்க ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை அந்த அவங்க ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதே மாதிரிதான் தொழில்நுட்பத்தையும் சரியான நேரத்துல பயன்படுத்தும் போது அவங்க அந்த தொழில் துறையில வெற்றியாளன் ஆகுறாங்க. அதான் ஸ்மார்ட் டெக்னாலஜி. அது நம்ம எந்த துறையா இருந்தாலும் சரி, கணினி துறையில மிகப்பெரிய இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவும் திறன் சொல்றோம்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல உலக அளவுல பாத்தீங்கன்னா அந்த சிப்ஸ் டிரான்சிஸ்டர்ல அந்த நிறைய ஸ்டோரேஜ் கொண்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஸ்டோரேஜ் வந்து அந்த சிப்பை மேனுஃபேக்சரிங் பண்றதே ஒரு கண்ட்ரி மட்டும் தான் பண்றாங்க. இன்னைக்கு எல்லா கண்ட்ரிகளும் இப்போ சீனா பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, டிப்சின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி இந்தியாவும் அதுக்கான இதை செயலை அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி தான் இருக்காங்க. தன்னிறைவா சுயசார்பா நாமளும் அந்த சிப்பை தயார் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குதான் ஸ்மார்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இதுதான் மாடர்ன் டெக்னாலஜிக்கும் ஸ்மார்ட் டெக்னாலஜிக்கும் உள்ள வேறுபாடு.
மேம், இப்போ மாடர்ன் டெக்னாலஜி மற்றும் ஸ்மார்ட் டெக்னாலஜி இது இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடை வந்து ரொம்பவே அருமையா சொன்னீங்க மேம். இந்தியா வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியில முன்ன இருந்ததை விட இப்போ எந்த அளவுக்கு மேம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு?
இது வந்து இந்திய மக்களே நன்கு அறிந்தது. இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா விக்ரம் லேண்டரை நம்ம நிலாவில் கொண்டு போய் தென்புற பகுதியில் நிறுத்தினது தான் மிகப்பெரிய வளர்ச்சி. அதே மாதிரி பாதுகாப்பு துறையிலையும் பல நிலையிலையும் விண்கலத்தை உருவாக்குறதுலையும் சரி, பாதுகாப்பு ஆயுதங்களை உருவாக்குறதுலையும் சரி, பாதுகாப்பு வீரர்களை வந்து அவங்களுக்கு புது புது கருவிகளை பயன்படுத்துறதா இருந்தா சரி, நாட்டின் பாதுகாப்பு இறையாண்மையை பாதுகாக்கிறதுல இந்தியா தன்னிறைவு அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிறைய இப்போ கருவிகள் வந்து பயங்கரமா இப்போ வந்து ஊனமுற்றவர்களுக்கு வந்து நிறைய கருவிகள் அவங்க எளிதாக பயன்படுத்துவதற்கு, நம்ம அவங்க பிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிற அந்த மனிதர்களுக்கு நிறைய விதத்தில் பயன்படுத்துகிற அளவுக்கு நிறைய கருவிகள் உருவாயிருக்கு. அதே மாதிரி ரோபோட்டிக் ஃபீல்டிங்லையும் சரி, நம்மளுடைய இந்தியன் ஐஐடி எல்லா மாணவர்களும் நிறைய மாணவர்கள் சமுதாயமே சேர்ந்து பல கருவிகளை உருவாக்கியிருக்காங்க. அதோடைய நம்ம இந்திய ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் நமக்கு ரொம்ப நம்முடைய தொழில்துறை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுல நமக்கு உறுதுணை செஞ்சிருக்காங்க. ஆராய்ச்சியும் நடந்து போயிட்டு இருக்கு, அது மருத்துவ பொருளாதாரம் எல்லா துறையிலயுமே அவங்க வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் உதாரணம் சொல்றேன். பயிர்கள் வளர்ப்பதும் சரி. இப்ப தென்னையெல்லாம் பாருங்க, மூன்று மாதத்திற்குள் அதனுடைய மகசூலை கொடுக்கறது. இது தென்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா தாவரங்களுக்குமே நம்ம உருவாக்கி இருக்கோம். கடல்வாழ் சார்ந்த எல்லா உயிரினங்களையும் பாதுகாப்பதற்கான செயல்பாடுகளை உருவாக்கி இருக்கோம். சோ உலக நாடுகள்ல பொருளாதாரத்தை நோக்கி போற அளவுக்கு 4வது இடத்துக்கு இந்தியா வந்திருக்கு. அதே மாதிரி தொழில்நுட்பத்துல மிக அபாரமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது மாணவர்களையும் சரி மக்களையும் சரி, அந்த அபார வளர்ச்சிக்கு இந்தியா வந்து மிகப்பெரிய நிலையை தன்னிறைவை அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அது ரொம்ப நான் ஒரு இந்தியனா இருக்க பெருமையா இருக்கேன். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னொரு நாட்டிற்கு போய் அங்க நம்ம வேலை பார்த்து அங்க தன்னுடைய ஆராய்ச்சி எல்லாம் ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையை மாறி மற்ற நாடுகள்லேருந்து இந்தியாவில் வந்து படிக்கணும், இந்தியாவில் வந்து தொழில் செய்யணும். இப்போ உலக நாடுகளே வந்து மார்க்கெட்டிங் பண்ணால் இந்தியாவை தேர்ந்தெடுக்குது. ஏன் அப்பால் நம்ம இந்திய மக்கள் வந்து வேலை செய்ய தயாராக்காங்க. இந்திய இளைஞர்கள் எல்லா வேலையும், ஏன்னா இந்திய இளைஞர்கள் வந்து உலக அளவில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிக வயது கம்மியானவர்களாக இருக்கிறாங்கன்றாங்க. அதனால் ரொம்ப துடிப்பாக இருக்காங்க இந்திய இளைஞர்கள். இன்னைக்கு பெண்களும் சரி, இந்திய இளைஞர்கள் நான் சொல்ல முடியும், இந்திய இளைஞர்கள்னே சொல்லலாம். ஸோ இந்திய இளைஞர்கள் வந்து ஆண்களும் பெண்களும் மிகப்பெரிய ரொம்ப அறிவா இருக்காங்க, அறிவு சார்ந்த நிலையில் இருக்காங்க. அவங்களை சரியான நிலையை கொண்டு போனா இந்தியா உலக நாடுகளில் முதலிடத்துல வளர்ச்சி அடையதுல எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. மிக அற்புதமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னும் வளர்ச்சி அடையும் எல்லா துறையிலையும் நம்ம வந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக உயர்ந்த உன்னத நிலையை அடைஞ்சிருக்கோன்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். இதற்காக நாம் நம்முடைய பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை குறித்து, தொழில்நுட்பம் என்றால் என்ன, தொழில்நுட்பத்தின் வகைகள், நவீன தொழில்நுட்பம் போன்ற எல்லா தொழில்நுட்ப துறைகளில் உள்ள தகவல்களை நமக்காக இவ்வளவு நேரம் பொறுமையாக பதிலளித்த திருமதி எஸ் அஞ்சம்மாள் சாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு தொழில்நுட்பத்தை பற்றிய பல நற்செய்திகளை வழங்கிய வாய்ப்பளித்தமைக்கு புதுகை பண்பலை நிறுவனத்தாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.